வீராவலி பஞ்சதம் ஸ்ரீமன் மாலினி மந்திராய சைதம் வந்தே குருர்மண்டலம். சிந்தூராருண விக்கிரகாம் திரணயனாம் மாணிக்ய மௌலி சுதத்தாரா நாயகசேகராம் மிதமுகீம் ஆபீனவட்டோருஹாம் பாணிபியாம் அரிபூர்ணரத்னசடகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌமியாம் ரத்னகடகரக்தசரணாம் தியாயேத் பராமம்பிகாம். சம்பத்கரீ சமாரூட சிந்துரவ்ரஜ சேவிதா அஸ்வாரூடா வெட்டிதாஸ்வ கோடி கோடி விராவ்ரதா சக்கரராஜரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா ஏசக்ரதாரூட மந்திரணி பரிசேவிதா திரிசக்ரதாரூட தண்டநாதா புரஸ்ருதா. பண்டாசுர வதத்துக்காக உத்தியமம் பண்ணின்னு இருக்கக்கூடியதான அம்பாளுடைய திவ்ய ஸ்வரூபத்தை எடுத்து நமக்கு சொல்லக்கூடியதான வியாஜமாக ஆத்ம தத்துவத்தையும் சுலபமாக எடுத்து சொல்லின்றிருக்கார் வாக்தேவிகள். இதுல நம்ம பார்க்கணும், பண்டாசுரன் ஏதோ ஒரு காலத்துல ஒரு அசுரன் இருந்ததாக நம்ம நினைக்கப்படாது. எப்பொழுதும் ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் இருக்கக்கூடியதான ஆணவ மதம் இருக்கல்லவா, அதுதான் நாம் பண்டாசுரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மும்மதங்களும் போனாதான் ஒரு மனுஷன் பரமேஸ்வரனாக ஆக முடியும். அதுல முக்கியமாக இந்த ஆணவ மதம்ங்கிறதற்கு இந்த மனுஷன் ரொம்ப கீழ்த்தரமாக ஹிம்சப்படுத்துறது, அத பண்டாசுரனாக சொல்லி அதற்கு பிறகு அந்த பண்டாசுரன் வதத்துக்காக எடுத்துக்கொண்டதான உபாயங்கள் என்ன அப்படின்னு சொல்ற வியாஜமாக நமக்கு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான தத்துவங்களை சொல்றது. அதுல சில நாமக்கள் பார்த்தோம், சம்பத்கரீசமாரோட சிந்துரவ்ரஜ சேவிதா அப்படின்னு சம்பத்கரியம்மா அம்பாளுடைய கையில இருக்கக்கூடியதான பல ஆயுதங்கள்ல அங்குசம்ங்கிற ஒரு ஆயுதத்திலிருந்து வெளியில வந்தவள். நம்ம மனசுல இந்த புத்தின்னு இருக்கு பத்தில அத நிகிரகம் பண்றதுக்காக வந்ததான ஒரு ஸ்வரூபம்னு சொன்னேன். அதே விஷமாக அஸ்வாரூடா திட்டிதாஸ்வ கோட்டி கோட்டி விராவ்ரதா அப்படின்னு குதிரைகள், குதிரை மாதிரி நம்ம மனசுல நம்ம புலன்கள், இந்த புலன்கள் என்ன பண்றது, அது பாட்டுக்கு ஓடி போயிட்டே இருக்கு நிக்க மாட்டேங்கிறது. அது ஒரு இடத்துல நம்ம நிறுத்தலுமே ஆனால் அதுக்கு விசேஷமாக ஒரு பிரயத்னம் கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கு. பகவான் சொல்லும் பொழுது இந்திரிய அடி பிரமாதீனி ஹரந்தி பிரதபம் மனா அப்படின்னு இந்திரியங்கள் நம்மளை ஏமாத்திட்டு போறது, தான் போறது மட்டுமல்ல மனசையும் அழைச்சிட்டு போறது. நம்ம பாக்கிறோம் பத்திரமா, மனசு எங்கேயும் போகப்படாது, அம்பாளுடையே தியானம் பண்ணி கொண்டிருக்கணும், இங்கேயும் அங்கேயும் செல்லப்படாது அப்படின்னு பரமேஸ்வருடைய திருப்பாதத்திலேயே இருக்கணும் அப்படின்னு என்னமோ முயற்சி பண்றோம். இருந்த போதிலும் ஒரு செகண்ட் அந்த மனசு எங்கேயும் ஓடி போயிடுறது. ஏன், இந்த புலன்கள் ஒரு வழியை காட்டிட்டு அந்த வழியாக மனசும் ஓடி போயிடு. அதெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக பண்ணக்கூடியதான உத்தியமம் உபாயம், அந்த உபாயங்களை தான் விசேஷமாக அஸ்வாரூடா திட்டிதாத்த கோட்டி கோட்டி விராவிரதான்னு சொன்ன. அதற்கு பிறகு முக்கியமாக அம்பாள் இருக்கக்கூடியதான ரதங்களை பத்தி சொல்லணும். அதற்காக அடுத்த தெட்டு நாமாக்கள் வருது. இந்த ரதம் அப்படின்னு சொன்னா தேர். இந்த தேர் வந்து சக்கரராஜரதாயூட சர்வாயுத பரிஷ்டதா அப்படிங்கிற நாமாவில இருந்து ஆரம்பிக்கிறது. தேர் என்னது? நமக்குன்னு ஒரு தேரை கொடுத்திருக்கார் பகவான். என்ன தேர் தெரியுமா? இந்த சரீரம் ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவதோ புத்திந்து சாரதிம் வித்தி மனப்பிரக்ரஹமேவதா அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தேரை கொடுத்திருக்க. அந்த தேருக்குள்ள இருக்கிறவன் நீங்க. அதுக்கு சாரதி ஒருத்தர் வேணுமோ இல்லையோ, தேரோட்டி ஒருத்தர் வேணுமோ, உங்களுக்கு புத்திய கொடுத்திருக்கேன், கடிவாளமாக மனச கொடுத்திருக்கேன். புலன்கள் எல்லாம் ஐந்து புலன்கள். ஐந்து புலன்கள் என்ன பண்றது? அதற்குன்னு ஒரு வழி இருக்க. கண்ணுக்கு வழியானது எந்த வழியில போறது? உருவத்தை அறிவதற்காக கண்ணு போறது. சத்தத்தை அறிவதற்காக காது செல்கிறது. வாசனை அறிவதற்காக மூக்கு செல்கிறது. சுவை இது நன்னா இருக்கா, அது நன்னா இருக்கா, எத்தனை தரம் சாப்பிட்டிருக்கோம், மறுபடியும் மறுபடியும் அதுலயே நாக்கு விடுறதோ இல்லையா, எவ்வளவு இட்லி சாப்பிட்டிருப்பேன், எத்தனை லட்டு சாப்பிட்டிருப்பேன், மறுபடியும் அந்த வார்த்தை கேட்டதுமே மறுபடியும் அதை சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருதல்லவா, நாக்கள் அப்படியே ஜலம் ஊர்றதுங்கிற. அது ஏன்? அந்த நாக்குக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு, அப்படி அதன் பின்னால ஓடிண்டு இருக்க. இப்படி ஓடிண்டு இருக்கக்கூடியதான புலன்களை, புலன்களும் எனக்கூடியதான அந்த குதிரைகளை, மனசு எனக்கூடியதான கடிவாளத்தினால் பிடித்து இழுத்து, புத்தி எனக்கூடியதான ஒரு சாரதி, நல்ல வழியில செல்வீராய் செல்வாரையானால் அப்புறம் தோத்வன் அப்பாரமா புனோதி அந்த பரம பதத்தை அடைவான். மறுபடியும் பிறக்க வேண்டியதில்லை, எங்க பிறந்தாலும் கட்டம்தான், இல்லாதான் நிலைய அடையலாம். இது ஒரு அம்சம். அப்படி இல்லாமல் மனசு போன வழியில விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், புலன்கள் மனசு எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு வச்சுன்னா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், வேற வழி இல்லை, யார் எப்படி சொல்றாரோ அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்க என்ன ஆகும்னா, அந்நிலையை அடைவதில்லை, அடைய வேண்டியது நிலையை அடைவதில்லை, மறுபடியும் சம்சாரத்திலேயே விழறார். பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே சுத்திக் கொண்டே இருக்கான். இப்படி சொன்னக்கூடியதான அம்சத்தை அந்த ரதம்னு சொன்னோமோ இல்லையோ, அதே போல ஒரு ரதம் அம்பாளுக்கு கல்பனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த அம்பாள் இருக்கக்கூடியதான ரதத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? சக்கரராஜரதாரூடா அப்படின்னு சர்வாயுத பரிஷ்டதா. சக்கரராஜம் எனக்கூடியதான ஒரு தேரம். அந்த தேர்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அம்பாளை உட்கார வச்சிருக்கோம். அந்த சக்கரராஜம்ங்கிறது எப்படி இருக்கு? முதல்ல முதல்ல அர்த்தம் சொல்றோம். பண்டாசர யுத்தத்தின் யுத்தத்துல அம்பாள் சக்கரராஜத்துல உட்கார்ந்து சக்கரராஜம் உயர்ந்ததான ஒரு தேர். அந்த தேர் எப்படி இருக்குன்னு வர்ணனம் பண்ணி இருக்கு. இப்ப அதுக்கு அப்புறம் நான் சொல்ல போறேன் இந்த தேர் எல்லாம் எங்க இருக்குன்னு. இப்ப முதல்ல இந்த பண்டாசுர வதத்துக்காக அந்த கதையில அம்பாள் எந்த ஒரு தேரை ஏறிண்டு அந்த பண்டாசுர ஹனனம் பண்ணினாலோ, அந்த பண்டாசுரனுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன, அவளை அவனை கொல்றதுக்காக அம்பாள் எந்த தேர அதிரோகணம் பண்ணியிருக்கா அப்படிங்கறது முதல்ல சொல்றது. அதை பார்ப்போம். சக்கரராஜ கிரி சக்கர கேய சக்கராதயோ ரத பிரபேதா. சக்கரராஜம்னு ஒண்ணு, கிரி சக்கரம்னு ஒண்ணு, கேய சக்கரம்னு ஒண்ணு, இதெல்லாம் ரதத்தினுடைய வெவ்வேறு ரதங்கள். ரதசாஸ்திரே பிரவர்ணிதா. இந்த தேர் எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும் அது தெரியணும். அந்த தேரை பண்றது நம்ம சாதாரணமா இல்ல, அது உள்ள இருக்கிறவாளுக்கு மேல ஆயுதங்கள் விழப்படாது. உள்ள இருந்து ஆயுதங்கள் வெளியில போகணும். எந்த ஆயுதம் வெளியில வரும்பொழுது அது உள்ள வராம அங்கெங்க தடுக்கிறதுக்காக இருக்கணும். அப்படித்தான் தேரை பண்ணுவாங்க. தேரை எப்படி தயார் பண்ணணும்ங்கிறதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு, ரத சாஸ்திரம்னு பேர். இந்த ரதசாஸ்திரத்துல ஒவ்வொரு தேருக்கும் இப்படி லட்சணங்கள்னு சொல்லியிருக்கு. பதில குதிரையை பத்தி சில சாஸ்திரங்கள், யானையை பத்தி சில சாஸ்திரங்கள், தேர் எப்படி தயார் பண்ணணும்னு சில சாஸ்திரங்கள், இதெல்லாம் யுத்த தந்திரத்துல விவகாராத்தியாயத்துல இருக்க அத சொல்ற. இத லலிதோபாக்கியானத்திலையும் வியாசாச்சாரியார் சொல்லிருக்கார். அந்த பிரம்மாண்ட புராணத்துல லலிதோபாக்கியானம் எனக்கூடியதான பகுதியில இத நமக்கு சொல்லியிருக்கார். வேதத்துல இருக்கிற அம்சம் இது நமக்கு சொல்லியிருக்கார். எப்படி இருக்கார்? ஆனந்தத்வஜசம் யுக்தா நவவிப்பர்வபிர்யுதா தசயோஜன முன்னம்ரஹ சதுர்யோஜன விஸ்ருதஹ ஆனந்தத்வஜசம் யுக்தா. அந்த தேர் எப்படி இருக்கணும்? எப்பொழுதே மனசுல ஒரு ஆனந்தம் இருக்கா போல இருக்கணும். தேருன்னா அதுக்கு ஒரு கொடி இருக்கணும். என்ன கொடி? ஆனந்தம்ங்கிற ஒரு கொடி. ஆனந்தத்வஜசம் யுக்தா நவபி பர்வதா ஒன்பது தட்டு இருக்கணும் தேர்ல. இப்ப கோவில் பாக்குறத கோவில்ல கோபுரம் பாக்குற இடம் ஒவ்வொன்னும் ஒன்னா ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா போல இருக்கா இல்லையா? அதே போல இந்த தேர் எப்படி இருக்கணும்? ஒன்பது தட்டு இருக்கணும். நவபி பர்வதா தசயோஜன முன்னம்ரஹ பத்து மைல் அது ஹைட்டா அந்த தேர். எவ்வளவு பெருசு பாருங்க. தசயோஜன முன்னம்ரஹ சதுர்யோஜன விஸ்ருதா கீழே அந்த தேர் எப்படி இருக்கணும்னா நாலு மைலுக்கு நாலு மைல் கோயிலா இருக்கணும். அப்பதான் பத்து மைல் ஹைட் இருக்கணும். ஒன்பது படிகட்டு இருக்கணும் அதுல. இப்படி எல்லாம் இந்த சக்கர இருக்கு. மகாராஜி சக்கர ராஜ ரதேந்திரஹா இந்த சக்கராஜம்ங்கிறது அம்பாளுக்கு அம்பாளுடைய தேரு. ரதேந்திரஹா பிரதலம் பபௌ இதுதான் அசைய ஆரம்பிச்சதான். இந்த தேர்ல அம்பாள் போயிட்டு இருக்கா லலிதோபாக்கியார் சொன்னது. மந்திரண்யம்பா மகா சக்கரே கீதி சக்கரே ரதோத்தமே. மந்திரண்யம்பா ராஜஸ்யாமடா மந்திரணி தேவி. அந்த அம்மா இந்த அம்மாவோட யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கா. அப்ப அந்த அம்மா தேர் எப்படி இருக்கு? கீதி சக்கரே பிரதலம் பபௌ மந்திரண்யம்பா மகா சக்கரே கீதி சக்கரே ரதோத்தமே சப்த பர்வணி சோக்தானி சத்ர தேவியாச்சேவியோ. ஏழு தட்டு இருக்கான் அந்த அம்மாவுடைய தேர்ல. ஏழு தட்டு இருக்கு. முதல்ல சொன்ன தேர்ல எத்தனை இருக்கு? ஒன்பது தட்டு இருக்கு. இங்க ஏழு தட்டு இருக்கு அப்படின்னு. சப்த பர்வணி சோக்தானி சத்ர தேவியாச்சாசுணோ இருசக்கர ரதேந்திரஸ்ய. அதுக்கப்புறம் இருசக்கரமும் தேர். அந்த கிருசக்கரவதேந்திரஸ்ய பஞ்ச பர்வ சமாஸ்ரயாஹ ஐந்து தட்டுகள் இருக்கு. இதுல என்ன ஐந்து தட்டுகள்? முதல்ல சொன்னது ஒன்பது தட்டு, அதுக்கப்புறம் ஏழு தட்டு. இந்த சேனாதிபதியா இருக்கக்கூடியதான வாராகி மாதா இந்த அம்மாவுடைய ஒரு சொரூபம் என்ன? அஞ்சு தட்டு. அப்படி கிருசக்கரவதேந்திரஸ்ய பஞ்ச பர்வ சமாஸ்ரயாஹ தேவதாஸ்திரணு பிராஜ்யா. அங்க இருக்கக்கூடியதான தேவதைகளை பத்தி நான் சொல்றேன்மா கேளுங்க. நாமானி ஸ்ருண்வதாம் ஜயஹ. இந்த தேர்களுடைய பேர் கேட்டாலே அவளுக்கு வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். சக்கரர அஜரதோ யத்ர தத்ரகேய ரதோத்தம. எங்க சக்கரராஜம் இருக்கோ அங்கே நிச்சயமாக ரத கேய சக்கரம் இருக்கு. எத்ரகேய சக்கரேய ரத்ர இருசக்கரஸ்தோத்தம. ஏ சக்கரம் இருக்கிற இடத்திலேயே கிரிசக்கரமும் இருக்கு. இந்த மூணு சக்கரம் ஒன்னா மயில் இருக்கு. தேரும் ஏதத் ரதத்ரயம் தத்ர திரைலோக்கியம் இவ ஜங்கமம். இந்த மூணு தேர்களும் எப்படி இருக்கு? திரைலோக்கியம் இவ ஜங்கமம் அடையக்கூடியதான மூலகங்கள் மாதிரி இருக்கான். அந்த தேர்லாம் பண்டாரத்துக்கு போகும் பொழுது மூலகமும் சேர்ந்து போறா போல இருக்கான். இந்த மூணு தேர் இப்படின்னு சொல்லிருக்க. இது என்ன சார் அர்த்தம்? ஒன்பது தட்டுங்கிறேள், ஏழு தட்டுங்கிறேள், அஞ்சு தட்டுங்கிறேள் சொல்லலையே, தெரியல என்ன. இதுக்கு பகவத்கீதையில ஆன்சர் இருக்கு. நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன் காரயம். இந்த மனுஷனுக்கு ஒரு சரீரம்ங்கிற ஒரு தேர் கொடுத்திருக்க. இந்த தேர் எப்படி? ஒன்பது ஓட்டைகளோ இருக்கு. இந்த ஒன்பது ஓட்டைகளையும் எல்லா செயலும் நடக்கும். ஏதாவது ஒரு ஓட்டை ஒரு வேலை செய்யலன்னா இதனுடைய வாழ்க்கையே கெட்டு போயிடும். கண்ணு சரியா பார்க்கலன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் அப்படி பாருங்க. வாய் பேச முடியலன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். நீங்க மனசுல என்ன இருக்கிறதோ எதை சொன்னாலும் எதிர அழுக்கு புரிய மாட்டேங்கிறது. காசு இங்க பத்திரமா வச்சிருக்கேன், எடுத்து கொடு அப்படின்னு சொன்னா என்னமோ சொல்ற மாமா, அவளோட 50 வருஷம் கொடுத்தனும் பண்ணியாச்சு. இவர் சொல்றது புரியலையே, என்ன பண்றோம் சொல்லுங்க பாக்கலாம். இந்த வாக்கு இருக்கமையானால் வாக்குனால நம்ம சொல்றோம், வாக்கு வேலை செய்யலைன்னா அதை எடுத்து சங்கையினால காட்டியா அதை புரிஞ்சுக்க முடியலையே. இப்படி மனுஷியனுடைய புலன்கள்ல ஒவ்வொரு புலனும் முக்கியம்தான். காது கேட்கல என்ன நல்லது, ஏன்னா யாராவது வச்சாலும் நமக்கு தெரியாது நல்லதுதான், ஆனா யாரு எது பேசினாலும் என்ன வேணா மாதிரியே இருக்குன்னு அதான் கஷ்டம். அவ உதட பார்த்துட்டே இருக்கான் என்ன வையராளா இல்லையான்னு. அப்ப இந்த சரீரத்துக்குள்ள எந்த ஒரு பகுதி ஒரு சரியா இல்லைன்னாலும் அவருடைய வாழ்க்கை கட்டமா போறது. ஆகையால் எல்லாமும் ஒழுங்கா இருக்கணும், ஆனா எல்லாத்தோடையும் பற்றது இல்லாம இருக்கணும். யூ ஷுட் பி அலோன் பட் நாட் லோன்லி, சௌக்கியமா இருக்கணும், தனித்து இருக்கணும். அதாவது என்ன யாரும் கவனிக்கலையே, உங்களையும் கவனிக்கணும். நீங்க என்ன மன்மதனா ரொம்ப உங்களை கவனிக்கிறதுக்கு ஏதோ போயிட்டு இருக்க, நம்ம யாராவது பற்றது இல்லாம பகவான் இடத்துல மனசை வச்சுட்டு போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அதற்காக தான் 9 ஓட்டைகள் இருக்க கூடியதான இந்த தேர். இந்த தேருக்கு லட்சியம் என்ன? சத்வேஷ்ணோ பரமம் பதம். அதனால இது உயர்ந்ததான தேரு, சக்கரவாதன். இது இந்த சரீரம் சாதாரணமா நினைக்காதீங்க, இந்த தாங்கள் இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு பரமசிவனை அடையணும் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு இருக்குமையானால் அந்த சரீரத்துக்குள்ள அம்பாள் உட்கார்ந்து அதான் சக்கரராஜ. இந்த சக்கரராஜரூட சர்வாயுத பரிஷத, உங்களுக்கு என்னென்ன பரமேஸ்வரனை அடையறதுக்கு என்னென்ன சாதனங்கள் வேணுமோ உபாயங்கள் வேணுமோ எல்லாம் இங்க கொடுத்துருக்கேன். தெய்வீ சம்பத்தின காதை கொடுத்துருக்கேன். சர்வதாசரம் பகவான் நாம அவ கேட்கலாம், தத்துவத்தை புரிஞ்சுக்கலாம், ஆச்சாரிய இடத்துல போய் தெரிஞ்சுட்டு இத ஜென்ம அவளை களதேறலாம். துலார சுங்காரமும் ரெண்டு கையை கொடுத்துருக்கேன், அம்பாளுக்கு அனுக்கிரகம் அலங்காரம் பண்ணலாம். இப்படி இந்த சரீரத்துல உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கும் மறுபடியும் இல்லாத இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துருக்கேன். சர்வாயுத பரிஷ்டுதா, எதையும் விட்டு விடல உங்களுக்கு. இந்த சரீரத்துல இந்த பிறவியில தாங்கள் பகவான அடையறதுக்கு வேண்டியதான அத்தான சாதனங்களும் உங்களுக்கு இருக்கு, நீங்க உபயோகப்படுத்தல, நான் என்ன பண்றது? அதான் ஒரு அர்த்தம். சரி, இத சொன்ன மந்திரிணி அம்மான்னு இருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு 7 தட்டுன்னு சொல்றேல, அது என்னதுன்னு? இந்த கழுத்துக்கு மேல 7 ஓட்டமா இருக்கு. கழுத்துக்கு மேல 2 கண்ணு 2 காது 2 மூக்கு 1 வாய், அவ்வளவுதான் விவகாரம். என்ன, இந்த ஆலோசனம் பண்ணக்கூடியதான சக்தி இங்கதான் இருக்கு. கீழே இருக்கக்கூடியதான 2 ஓட்டைகளுக்கு அது இல்லையா, அதனால விட்டோம். மந்திரிணி தேவி ஆலோசனம் பண்ணி எந்த காரியத்தை எப்படி செயல்படுத்தலாம் எனக்கூடியதான எண்ணத்துக்கு உபயோகப்படக்கூடியது, இன்ஃபர்மேஷன் நமக்கு வரவழைக்கிறது. அதை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிற எண்ணம் என்ன, இவைகள்லாம் இங்கிருந்து வந்து இந்த முகத்துல இருக்கக்கூடியதான அந்த 7 ஓட்டைகள். அதனால சப்த பர்வான்னு சொல்ல, கிரிசக்கர ரதா ரோட தண்டனாதா புரசுதா, அங்க 5 தட்டுன்னு சொன்னேன் சார். ஏன் அது ஆக்சன், இத பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி ஆன பிறகு அதை அமல்படுத்துறது. அந்த சேனாதிபதி வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோஜனை பண்ணப்படாது. மிலிட்டரியில ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் சார். அது தப்பு, நீங்க சொல்லப்படாது, பேசுறது இல்ல, பயர்னா பயர் அவ்வளவுதான். அப்ப பேச ஆரம்பிச்சோம்னா அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும். விவகாரம் என்ன, தீவிரமான ஒரு எண்ணம் வந்து சாதனம் வந்து அந்த சாதனத்தை அப்ளை பண்ணும் பொழுது மறுபடியும் யோஜனை பண்றது தகாது. ஆகையால் என்ன பண்ணிருக்கேன், 5 செயல்புலன்களை கொடுத்திருக்கேன் இந்த பிராணனுக்கு. என்னாச்சு, 5 தான், வாக் பாண பாத பாயு உபஸ்தம். இந்த 5 செயல்புலன்களை கொடுத்திருக்கிறதுனால தான் பஞ்ச பர்வா. ஒவ்வொன்றுக்கும் எப்படி இந்த சரீரத்துக்குள்ள எப்படி அதை உபயோகப்படுத்தணுங்கிற இடத்துல விசேஷமாக உபனிஷத்துல சொல்லக்கூடியதான அம்சம் இங்க சொல்லியிருக்க. இந்த பிரஸ்னோபனிஷத்துல பிராணாபான வியானோதான சமானா அப்படின்னு 5 கரு. அகமே வயேதத் பானம் அவட்டப்ய பஞ்சதா ஆத்மானம் பிரவிதஜ. இந்த சரீரத்துக்குள்ள நாம் பூந்துண்டு, கால் கட்ட வரல் வழியாக உள்ள பூந்துண்டு, என்னை 5 ஆக்கிக் கொண்டு இந்த சரீரத்தை தோக்கிட்டு இருக்கேன். மாமோக மாபத்தியதா, உங்களுக்கெல்லாம் ஒன்னும் மோகம் வேண்டாம், நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆயால் எல்லா காரியமும் எக்ஸிக்யூட் பண்றது யார் சார்? பிராணன். அதான் பிராணசக்தி பராம பிராணசக்தி. அந்த பிராணசக்தி தான் வாராகிறோம். அதே போலயே ஞான சக்தி இருக்க இத ராஜசாமலாங்கிறோம். இச்சா சக்தியாக அம்பாளை வச்சுட்டு இருக்கோம். இந்த இச்சா சக்தி உத்தியமாக ரெண்டு கிளாஸுக்கு முன்னாலேயே நான் சொன்னேன், அதான் இந்த இச்சா சக்தி உத்தியமா உங்க வாழ்க்கையில தாங்கள் பண்ண வேண்டியது என்னமோ கஷ்டமா இருக்கு சார், கஷ்டப்படணும். பிரம்மணோயம் நோகாய கல்பதே. இந்த வாழ்க்கையில எல்லாம் வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்காக உங்களுக்கு சரியான கொடுக்கல. இஹ பிரயாசாய மகதே, ரொம்ப சிரமத்தப்பட்டு பிரேத்யானந்த சுகாயக, மோட்ச சுகத்தை அனுபவிக்கணும். அதற்காக உங்களுக்கு இந்த சரீரம் கொடுத்திருக்கேன். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்படி உயர்ந்ததான ஒரு சொரூபம் இந்த சரீரத்துக்குள்ள அம்பாள் இருந்திருக்காளா? அதனாலதான் இந்த சரீரத்துக்கு சக்கரராஜம்னு பேரு. இது அம்பாளுடைய சரீரம், உங்களது இல்ல. ஆகையால் இந்த அம்பாளுக்காக சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல சக்கரராஜரதா யோட சர்வாயுத பரிஷ்டதா அப்படின்னு சொன்னார். தேசு சக்கரராஜாட்சம் ரதமாரூடைஹி சர்வைஹி ஆயுதைஹி பரிஷ்டதா அலங்கிருதா யுத்த காலே தேவி. யுத்த காலத்துல இந்த சக்கரராஜ ரதத்துல அம்பாள் இருக்கும் பொழுது என்ன சர்வைஹி ஆயுதை, என்னென்ன ஆயுதங்கள் வேணுமோ அத்தனை ஆயுதங்களும் அங்கே ரெடியப்பட்டிருக்கு. யுத்த காலே தேவி இது ஒண்ணு. ரதசமேபே தேவியாக சர்வாணி ஆயுதானி, அந்த ரதத்துக்கு பக்கத்துல அம்பாளுக்கு எல்லா ஆயுதங்களும் சக்கரராஜரதே பரிபூரிய ஸ்தாபிதாதி சந்தி, உள்ளயே அத்தனை ரதங்களும் அத்தனை ஆயுதங்களும் வச்சிருக்க. அதே மாதிரி உங்க சரீரத்துக்குள்ளேயே என்னென்ன வேணுமோ இந்த ஜென்மாவில நீங்க என்ன பண்ணி நீங்க முன்னுக்கு அடையணுமோ அத்தனையும் பகவான் வச்சிருக்க. பிராணாயாமம் பண்ணணுமா? ரைட், பண்ணலாம். வாக்க அடக்கணுமா? அதுவும் பண்ணலாம். மௌனமா இருக்கணும்னு நினைக்கிறீடா? அதுவும் பண்ணலாம். அல்லது இந்த சரீரத்துல நம்ம அநேக விதமான யோக சாதனைகள் பண்ணலாமா? அதுவும் பண்ணலாம். எல்லாத்துக்கும் தகுந்ததாக இந்த சரீரம் தான் கொடுத்திருக்க. பசுபட்சாதி சரீரம் இல்லை, அதை எப்படி அடையணும்னு குருமுகமா அறையணும். ஆகையால் சர்வாயுத பரிஷ்டதா சர்வாணி ஆயுதானி சக்கரராஜரதே பரிபூரிய ஸ்தாபிதானி சந்தி என்றா. இது ஒரு அர்த்தம் தெரிவித்தேன். சக்கரராஜன் ஸ்ரீசக்கரமேவா, இந்த யுத்தத்துக்காக வந்ததான, யுத்தத்தை சொல்லக்கூடியதான வழியாகவும் ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான வழியாகவும் ஒரு அர்த்தம் சொன்னேன். ரெண்டாவது என்ன? எத்வா சக்கரராஜன் ஸ்ரீசக்கரமேவ ரதா, சக்கரராஜன் ஸ்ரீசக்கரம், தம் ஆரூடானியானி சர்வாயுதானி. அதுல அந்த சக்கரராஜத்தை ஏறி இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஆயுதங்கள், இங்க ஆயுதம்னு என்னது? சர்வாணி ஆத்ம ஞான சாதனானி, இந்த ஜென்மாவில ஆத்மாவை அடையறதுக்கு வேண்டியதான சாதனங்கள், அத்தனை சாதனங்களும் இந்த ஸ்ரீசக்கரத்துல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? அனிமா மகிமா ஜெய்வ கரிமா லகிமா ததா, இத்தனை ஆயுதங்கள் முதல்லயே இருக்க. பூபுரத்திலேயே இத்தனை தேவிகள் இருக்கா, முத்ரா தேவிகள்லாம் பூபுரத்திலேயே இருந்திருக்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இந்த ஜென்மாவில என்னென்ன பலத்தை அடையணுமோ அத்தனை சாதனங்களும் அங்கே சொல்லியிருக்கேன். முதல் ஆவரணத்துல ரெண்டாவது காமாகரணை புத்தியாகரணை அகங்காராகரணை சப்தாகரணை ஸ்பர்சாகரணை ரூபாகரணை, என்னென்ன வேணும் அதான் நிறுத்தணுமா, அதான் சரியான வழியில அனுப்பணுமா, எல்லா சாதனங்களும் அங்கே இருக்கு. சோ ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு வேண்டியதான சாதனங்கள் எல்லாமே ஸ்ரீசக்கரத்துல சேர்க்கப்பட்டுள்ளன. உபனிஷத்துகள்லயும் யோக சாஸ்திரத்திலையும் என்னென்ன சாதனங்கள் உண்டோ அத்தனை சாதனங்களும் இருக்கு. ஆனா ஆயுதம்னு சொல்றேன் என்ன சார், சாதனத்தை போய் ஆயுதம்னு சொல்லலாமா? நியாயமா இது அப்படின்னு கேட்டா சொல்ற இப்படி பிரயோகம் இருக்குன்ற. யஜ்ஞாயுதானி சம்பரந்தி இத்தியாதோ, யஜ்ஞாயுதங்களை சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு. ஒரு தீட்சிதர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்க ஜென்மம் முழுக்க, அவர் அவர் எந்தெந்த சிறுக்கு சிறுவமைகள் சேர்த்து யாகம் பண்ணினார் வைத்தனர், அதனுடன் சேர்த்து அனுப்பிச்சிடும் விவகாரம் என்ன? யஜ்ஞாயுதங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து அனுப்பணும் அப்படின்ட்டார். இந்த யஜ்ஞாயுதங்களை சேர்த்து அனுப்பணுங்கிற இடத்துல யஜ்ஞ சாதனம்னு சொல்லணும். சுருக்கு சுருவம் பாத்திரம் இவைகள்லாம் யஜ்ஞ சாதனம் தானே. அந்த யஜ்ஞ சாதனங்களை அவரோட சேர்த்து அனுப்புன்னு சொல்லக்கூடியதான சாஸ்திரம் என்ன சொல்றது, யஜ்ஞாயுதம்னு சொல்றதான். இந்த ஆயுதம்ங்கிற பதார்த்தத்துக்கு சாதனம்ங்கிற பேர் லோகத்துல உண்டு, வேதத்துல உண்டு. அதனாலதான் இங்கேயும் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சக்கரவாதரதாரூட சர்வாயுத பரிஷ்டதா. இங்க ஆயுதம்னா என்னது, சர்வாயுதம் சர்வ சாதனம். இப்படி ரெண்டாவது அர்த்தம் சொன்னேன். இது ஆயுத சப்த பிரயோக தர்சனாது சுத்தத்துல பிராயுதான் இருக்க தப்பது, ஆயுதான் இருக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது, மனுஷன் பகவான அடையணமே ஆனால் அம்பாட அடையணமே ஆனால் அதுக்கு சைவ சாஸ்திரத்துல மூணு உபாயங்கள் சொல்லி, நாலு உபாயம் சொல்லி இருக்க, இங்க மூணுங்கிற ஆணவோபாய சாத்தோபாய சாம்பவ உபாயாதைய சைவ சாஸ்திரோக்த சாதன விசேஷா. சைவ சாஸ்திரத்துல சொல்லி இருக்கக்கூடியதான சாதனங்கள், அந்த சாதனங்களுக்கு என்ன பேரு, ஆணவோபாயம் சாம்பவோபாயம் சாத்தோபாயம் அப்படின்னு மூன்று விதமான சாதனங்கள். அதுக்கு மேல ஒரு உபாயம் இருக்கு, அதுக்கு அனுபாயம். குரு கடாட்ச மாத்திரத்தினாலேயே கிடைக்கக்கூடியதான உபாயம் அனுபாயம், அதுக்கப்புறம் சாம்பவோபாயம், அதுக்கப்புறம் சாத்தோபாயம் அப்படின்னு சொல்றோம். சாம்பவோபாயம் பகவான் எங்கும் நிறைஞ்சதாக இருக்கிறதாக நம்ம பார்க்கணும். சர்வமாக சூழலியும் திரும்பதியும் சர்வ வியாபகனா இந்திசை அப்படின்னு இங்கிருந்து அங்கே போய் அங்கே போய் எல்லாம் மேலேயே போயிட்டு இருக்க, சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியதான பகவான எங்கும் பார்க்கிறது, ஞானத்தினால் பார்க்கிறது எனக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தா, அதுக்கு அது சாம்பவ உபாயம் பெரு. இது முதல் ரொம்ப கட்டம். ஏ நாமெல்லாம் பொருளை தூணா பார்த்திருக்கோம், டேபிளா பார்த்திருக்கோம், சேரா பார்த்திருக்கோம். இது பகவான் நீங்க பாத்தீங்கன்னா சேர பகவான் பாத்தீங்கன்னா உட்கார் விட, செருப்பு பகவான் பார்த்தா வேணாலும் நிற்பிடா. என்ன மகன்கள் இருந்துட்டு இருக்கா, எங்கேயும் எதையும் பார்க்கக்கூடிய நிலை இருக்க வாழ்க்கை வந்திருக்க, ஆனா அந்நிலையை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இந்த சாம்பவோபாயமானது ரொம்ப கஷ்டம்ங்கிறதுக்காக அந்த சிவசூத்திரத்துல என்ன பண்ணியிருக்கோம், சாத்தோபாயம் சொல்லியிருக்கோம். இந்த சாத்தோபாயம் அம்பாள் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்க, உங்களுக்கு வேண்டியது பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு. அங்கே சாத்தோபாயத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், மகாக்கிரத அனுசந்தானம்னு ஒண்ணு சொல்ல போறேன். மகாக்கிரத அனுசந்தானம் எங்கும் அம்பாள் இருக்கிறதாகும். அந்த மகாக்கிரதம் கருணை பூர்வமாக தங்கள் எதை பண்ணினாலும் மன்னிக்கிறதுக்கு சாதாரணமா சித்தமா இருக்கிறதாகவும் அம்பாளை நினைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் மகாக்கிரத அனுசந்தானம். அதற்கு மேல வரக்கூடியது மந்திர வீரியம். மந்திர வீரியம் என்ன, இந்த மந்திரத்துக்கு எப்படி அதனுடைய திறமை வரும், சக்தி வரும் அப்படிங்கிறது, எந்த பீஜாட்சரத்தை சேர்ந்தா அந்த மந்திர வீரியமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடியதான தனிமையாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் என்னென்ன வீரியம் இருக்கு, அது எப்படி சொல்றதுன்னு பார்த்து அறியக்கூடியதான ஒரு உபாயம் இருக்க, அந்த உபாயமானது அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடியதான சாஸ்தோபாயம். இந்த ரெண்டுக்கு மேல அதுவும் முடியல என்னாலே சொல்ற சில பேர் இருக்க, அவளுக்கு என்ன பண்றது, ஆணவோபாயம் அணுவாக நான் இருக்கேனே, இந்த அணுவாக இருக்கக்கூடியதான எனக்கு நான் எப்படித்தான் அந்த பரம்பொருளை எங்கும் வியாபித்தமான பரம்பொருளை நான் அறிவேன் என்பதற்காக இவனுக்கு கொடுக்கக்கூடியதான மந்திர ஜபங்கள் ஹோமங்கள், அதோடு மட்டும் இல்லாமல் பூஜைகள், பாக்கிய பூஜை அந்த பூஜை இப்படி அதுக்கு வேண்டியதான யோக மார்க்கங்கள்லாம் இருக்க பத்தில, இதுக்கு ஆணவோபாயம் பேர். காலம்பரம் இந்நேரத்துக்கு பிடிக்கணும், இப்ப மந்திர ஜபம் பண்ணணும், அதுக்கு பண்ணணும், இப்படி வரிசையா ரிகரஸா அவளுக்கு இதெல்லாம் கொடுத்து ஆணவோபாயத்துல இருந்து அவன் சாத்தோபாயத்துக்கு வரணும். சாத்தோபாயம் வந்தவரு சாம்பவோபாயத்துக்கு குரு அவருக்கு எடுத்து சொல்லி கொடுக்கணும். அந்த ஞானம் வந்து அந்த சாத்தோ சாம்பவோபாயம் வரணும். அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு அந்த குரு கட்டாட்சத்தினால தானா ஏற்படும், அது அனுபாயம். அனுபாயம்னா உபாயமே இல்ல, அதான் அனுபாயம். இப்படி விசேஷமாக சொல்றது, இதுதான் விசேஷம். பல தீட்சைகளா சொல்லியிருக்கான், சாம்பவி தீட்சா சாஸ்திரி தீட்சா, மூணாவது மாந்திரி தீட்சா. இந்த மாந்திரி தீட்சா இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக கூர்ம தீட்சா அப்படின்னு ஒண்ணு. இந்த ஆமை இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கேயாவது பீச்சு ஓரத்துல தோண்டி அதுக்குள்ள ஏட்டு முட்டையை வச்சுட்டு வந்துடும். அந்த அம்மாவுக்கு மறந்து போயிடும். நம்ம தான் எத்தனையோ பொருளை மறக்கிறோமா, எங்க புத்தகம் வச்சோம்னு தெரியாது. ஒரு மாதம் அனுப்புறம் தேடினா அது தேடோ தேடோ தேடுவோம் கிடைக்காது. இருக்கிற வெச்ச இடத்துல தானே கிடைக்கும். எங்க இருக்கு பாத்தியான்னு கேட்ட ஆத்துல வெச்ச இடத்துல தேடும் கோம்பா. வெச்ச இடத்துல தேடினாலும் எனக்கு தெரியும் வெச்ச இடம் என்னங்கிறது எனக்கு விடையும் தெரியல. இது மாதிரி லோகத்துல ஆறது சகஜம். ஆனா அது என்ன மறந்து போயிடும். தாம ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனப்பற டக்குன்னு ஒரு நாள் ஞாபகம் வருமா, அட நம்ம எங்கேயோ வச்சோமே முட்டையிட்டோமே அப்படின்னு நினைக்கமா. எப்ப நினைக்கிறதோ அடுத்த கணம் அது பலத்தா கொடுக்கும். அத்தனை முட்டையும் ஒரு சின்ன 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 குட்டி குட்டியா ஆமை எல்லாம் வெளியில வருமா. இது ஆமை எப்படி குட்டி போடுறதுங்கிற தெரியும். இது பாஸ்கரா சொல்றாரு, எனக்கு எப்படி தெரியும் ஆமைய பார்த்தேனா விவகாரம் நடந்தார். அது மாதிரி அந்த குருவர் ஒரு நாளைக்கு ஆஹா இந்த சிஷியன் எப்படி இருக்கானோ நினைப்பார். அவ்வளவுதான் ஒரு ஞானம் வந்தாச்சு. இது அனுபாயம். இவைகள்லாம் நம்மளா பிராக்டிஸ் பண்றதோ இல்ல புத்தகங்களை வாசிச்சோ இது தெரியாது. இவைகள்லாம் சைவ சாஸ்திரத்துல காஷ்மீர சைவத்துல இவைகள்லாம் விசேஷமா சொல்லியிருக்க. முதல்ல மூணு விதமான தீட்சை பண்றதுங்கிறத முதல்ல அணவோபாயம், அதுல இருக்கா கூடியதான சாம்பவோபாயம் சாக்கோபாயம் சேர்த்து அந்த தீட்சையா பயின்றிருக்கோம். அதற்கு பிறகு அந்த அவளுக்கு ஞானத்தை கொடுத்து உபநிட ஞானத்தை கொடுத்து அதனால அவ வாழ்க்கையில இப்பவே அவ முன்னுக்கு வரும்படி பண்ணக்கூடியதான ஒரு குருவுடைய முயற்சி இருக்க இதுதான் சாக்தோபாயம் சாம்பவோபாயம். அந்த சாம்பவோபாயம் வந்த பிறகு அவளுக்கு எங்கும் எல்லாமும் இருக்குங்கிற அனுபவம் வந்துடும். ஏதோ புஸ்தகத்துல படிக்கிறது இல்ல, எங்கும் பகவான் இருக்காருங்கிறது இல்ல, உங்களுக்கு அனுபவம் வரணும். அந்த அனுபவத்தை தாங்கள் அடையணும். இந்த அடையக்கூடியதான உபாயம் இருக்க இவைகள்லாம் சைவ சாஸ்திரத்துல சொல்லிருக்க. அதுல சைவ சாஸ்திரத்துல விசேஷமாக அவ சாம்பவ உபாயத்தை தான் பேசுற. சாஸ்தோபாயம் எல்லாம் பேசுறது சாஸ்திர தந்திரங்கள். சாம்பவ உபாயத்தை சொல்றது அனுபவத்தையே சொல்லக்கூடிய ஒருவர். அவ அங்கமாய் ஆதியாய் வேதமாகி அருமறை ஆடையும் பூதமாய் தானே ஆகி பங்கமாய் பல சொல்லாய் தானே ஆகி பால்மதி ஆடையாய் பான்மையாய் கங்கையாய் காவேரியாய் கண்மை கண்ணியாய் கடலாகி மலையாகி கழிவுமாகி எங்குமாயி பருத்த செல்வனாகி எழும் சுடலாய் எம்மறி நின்றவாறே அப்படின்னு அப்பர். அவர் சொல்றதால முழுக்க சம்பவபாயம் தான். சாஸ்தோபாயத்தை பத்தி அவர் பேசலைனா என்ன பண்றது, அவர் வந்து விவகாரம் முழுக்க அத்தான பதவிகளையும் சாம்பவோபாயம் தான் பேசிட்டு இருக்கார். அவருக்கு பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் இஷ்டமா இருக்கட்டும், ஆனா உபாயத்திலேயே மற்ற உபாயங்களை விட்டார் அவரை தான் கேட்கணும். எல்லாம் இப்படி எங்குமாக பரமாத்மா இருக்கார் எனக்கூடியதான ஒரு அனுபவத்துல தான் இருந்து, அவர் அனுபவமா இருந்து இல்ல அனுபவத்துல நின்றுங்கிறார். சம்ஸ்கிருதத்துல அத்தின்னு திஷ்டத்தின்னு ரெண்டு, அத்தின இருக்கார் திஷ்டத்தின் அந்நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கார். இந்த அஸ்தி திஷ்டதிங்கிற பேதத்தை அவர் தமிழ்ல இருந்து நின்றுன்னு பேசுறார். அவர் என்னத்தை பண்றது, வெறுமன தமிழ் படித்தாலும் புரிய மாட்டேங்குது, வெறுமன சம்ஸ்கிருதம் பார்த்தாலும் வேற அர்த்தம் புரியுது. இத கனெக்ட் பண்ணினா ஓஹோ அனுபவத்தை இப்படி உபாயத்தை இப்படி சொல்ற பாருங்க அப்படிங்கிற அந்த உபாயம் இந்த நாமாவால சொல்லப்படுறது. ஆணவோபாய சாஸ்தோபாய சாம்பவோபாதய சைவ சாஸ்திரோக்த சாதன விசேஷ யோக சாஸ்திர ஸ்ரீசக்ரா நபித்யந்தே. ஆகையால் ஸ்ரீசக்ரத்தை ஏதோ நானும் பூஜை பண்றேன் போட்டு புஷ்பங்களை போட்டா மட்டும் போறாது, தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல எந்த தெய்வம் இருக்கு, அந்த புஷ்பத்தை போடுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, அந்த சாதனத்தை நான் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் இது உங்களுக்கு தெரியணும். சர்வாகர்ஷணி சர்வ சம்மோகினி சர்வ வித்ராவிணி, சர்வ வித்ராவிணின்னு புஷ்பத்தை போடுறது இல்ல, சர்வ வித்ராவணின்னு சொல்லும் பொழுது அந்த வித்ராவணிங்கிற சக்தி என்ன இடத்துல எங்க இருக்கு, நான் எப்படி உபயோகப்படுத்தணும் அத அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பூஜை பண்ணுங்க. இதுதான் விசேஷமா இங்க சொல்லக்கூடியதான சாம்பவோபாயம். அதுதான் சக்கர ராஜரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா அப்படின்னு சொல்லியிருக்க. யோகசாஸ்திரம் தச்சதே ஸ்ரீசக்கராத் நபிஜந்தே இத்யர்த்தா. எங்க சார் சொல்லியிருக்கிற சதாச சூத்திரம் நாசிகாந்த மத்திய சம்யமாத்மிகம் அத்த சவ்ய அபசவ்ய சௌசும்யேஷு இதி. நாசிகாந்தம் மூக்கு நுனியில மேல இருந்து மத்திய சம்யமாத்மகம் அந்த இடத்துல சம்யமம் மனச நிறுத்தணும். சம்யமம் சொன்னே கத்ர சம்யமா அப்படிங்கிறது யோக சூத்திரம். தாரணா தியான சமாதிகளை அந்த மூன்றையும் ஓரிடத்துல நிறுத்தணும். முதல்ல இந்த பிராக்டிஸ் வரணும். பரதநாட்டியசாஸ்திரம் சொல்லும் பொழுது முதல்ல எங்க நிறுத்தணும், கண்களை எங்கே நிறுத்தணும், எங்கே பார்க்கணும், எந்த முத்திரை வைக்கும் பொழுது எப்படி பார்க்கணும், இவைகள்லாம் முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். அதனால திரையமே கத்ர சம்யமா அப்படி நாசிகாந்த மத்திய சம்யமாத்து கிமத்ர சவ்யாப சௌமிய சௌ அவ அபசவ்ய சௌம்யேஷோ. சவ்யம் அபசவ்யம் வலது மூக்கு நுனி இடது மூக்கு நுனி இந்த நடுவுல தாம் ஏழு சௌம் ஏழு இதுல சௌமியமா பார்க்கணும் அப்படின்னு. சக்கரசித்தௌ சித்தியாம் இந்த சக்கர சித்தியானது எப்பொழுது ஏற்படுறதோ அப்பொழுது யோக மார்க்கே கிமப்பி நாபசிஷ்யதே இத்யர்த்தா. அதுக்கப்புறம் யோகத்துல நீங்க சக்கர சித்தி சக்கரை சித்த சித்தி கிடைச்சது யோக மார்க்கத்துல அடைய வேண்டியது ஒன்றும் இல்லைங்கிறது சொல்றதான். அப்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு கலையும் ஒரு டிராயிங் இருக்கட்டும், ஒரு நாட்டியமாகட்டும், ஒரு சங்கீதமாகட்டும், ஒவ்வொன்றும் என்ன பண்றது அந்த லயத்துல கொண்டு வந்து சேர்க்கிறது, நாதத்தோடையும் லயத்தையும் சேர்த்து நமக்கு சொல்றது அவைகள்லாம் இங்க சொல்லிருந்து இதுதான் சக்கரசித்தௌ அப்படின்னு. சக்கரசித்தௌ சத்யா யோக மார்க்கே இவப்பின் ஆவசிஷியதே இத்தியர்த்தா. இது வரைக்கும் ஒண்ணு சொல்லியாச்ச. ரெண்டாவது முதல்ல பண்டாசுர யுத்தத்துக்காக அம்பாள் தேர்ல ஏறி போனதான தேரை பத்தி சொன்னேன். அந்த தேர் ஒண்ணும் இல்ல உங்க சரீரம் தான் சொல்லி அதோட உபரிஷதத்தை சமன்வயம் பண்ணி முதல் அர்த்தம் ஆயிடுது. ரெண்டாவது அர்த்தம் அந்த அம்பாளுடைய ஒரு சுரூபத்தை சக்கரராஜத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஆத்ம ஞான சாதனங்கள், அந்த சாதனங்கள் சைவ சாஸ்திரத்துல எப்படி சொல்லிருக்கு, சாஸ்திர தந்திரங்கள்ல எப்படி சொல்லிருக்கு, அதை அடையறதுக்காக இருக்கக்கூடியதான மூன்று விதமான உபாயங்கள், அந்த உபாயங்கள் முழுக்க இங்க சொல்லிருக்க. இந்த மூன்று உபாயங்கள் தான் இங்க சொல்லிருக்கு. ஆணவோபாயம், சாஸ்திரோபாயம், சாம்பவோபாயம். குருமண்டல ரூபிணின்னு ஒரு நாம வரப்போறது அங்கே அனுபாயம் சொல்ல போறேன். குரு அனுகிரகத்தினால வரப்போறதுனால அனுபாயம் அங்கே எடுத்துட்டு போயிட்டார். இந்த மூணு உபாயம் இங்கே சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு இப்படி சக்கரைய சக்தி சித்தி வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி விட்டாருங்க. ரெண்டு அர்த்தம் ஆயிடுது. மூணாவது அர்த்தம் என்ன? அதவா சக்கரராதமேவ ரதா ஆதாரஹா. சக்கராஜன் ஆதாரம். இப்ப சக்கரராஜ ரதஹா சக்கரராஜனே ஆதாரமாக கொண்டதான சக்கரே தத்துவம் எனக்கூடியதான ஒரு சித்தி, பல சித்திகள்ல இது ஒரு சித்தி இருக்கு. தாம் ஆரூடாம் தத்தானே அதிகிருதாம். அப்படி பக்தர்களுக்கு சக்கரே தத்துவத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு திறமை உள்ளவள் அம்பாள். யார சூஸ் பண்றாளோ அவளுக்கு சக்கரே சத்துவ சித்தியை கொடுப்பாளா. எப்படிப்பட்டது? யமேவ ஏஷ விருணதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விருணதே தனும் ஸ்வாம். அந்த தத்துவமானது எந்த சீடனை வரிக்கிறாளோ அவளுக்கு இந்த ஜென்மாவில மோட்சம் கிடைக்கும். நீங்க அங்க நினைக்கிறது இல்ல பரமேஸ்வரன், ஏ பரமேஸ்வரா என்ன காப்பாத்துன்னு இல்ல, உங்களுடைய பணிவிடையினாலையும் உங்களுடைய பக்தியினாலையும் உங்களுடைய ஒரு சேவையினாலையும் உங்களுடைய முயற்சினாலையும் அந்த தத்துவத்துக்கு உங்கள் இடத்துல அபிமானம் வரணும். எமேவ ஏஷ உருணுதே எம் சாதகம் ஏஷா ஆத்மா உருணுதே ஆத்மா விவருடத்தை தனும். அவளுக்கு இந்த ஜன்மாவிலேயே ஜீவன் முக்தி கிடைக்கிறது. அதான் அந்த வரணம் இருக்கே இதுதான் சக்தி பாதம்னு சொல்வான். சக்தி பாதம் ஜபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது பிரம்மரந்திரத்துல சுதா சிந்தோர் மத்தியே துறவிட்டபி வாட்டை பரிந்தது அப்படின்னு ஆரம்பிச்சு சரீரத்தில் இருக்கக்கூடிய 72,000 நாடிகள்லயும் அமிர்த ரச சிரவணம் ஏற்பட்டிருக்க இதுக்குதான் சக்தி பார்த்தம்னு தலையில இடி விழுந்த போல நினைக்கிறது. அது வேற வம்பு தான். ஏன் சார் ஜபத்தை எடுத்துக்கொடுத்து தலையில இடி விழுமோ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப என்ன, நமக்குள்ள ஒரு ஆனந்த பெருக்கு ஏற்படும். இப்படிப்பட்டதான ஒரு சித்திக்கு சக்கரராஜ சித்தின்னு பேரு. அந்த சித்திக்கே கொடுக்கக்கூடியவளாம் தம் ஆரூடம் தம் ஆரூட தாம் ஆரூடம் என சித்தி ஸ்திரீன்னு ஓம்பியா தாம் ஆரூடம் தத்தானே அதிகிருதம் எத் சர்வாயுதம் சர்வாணி கர்மாதி ரூபானி ஆயுதானி சாதனானி. ஆகையால் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க, உங்களால ஜபம் ஹோமம் தர்ப்பணம் மற்ற எல்லாரும் அம்பாள் பண்ணிப்பாளாம். உங்களுக்கு நீங்க பண்ணணும்னு கவலை இல்ல, உங்கள்ட்ட பண்ணிப்பாள். யமேவ ஏஷம் ரணுதே அப்படின்னு என்ன பண்றாரு, யார மேலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாளோ என்ன பண்றா தெரியுமா, அவள இந்த காரியத்தை பண்ண சொல்றாளாம், பண்ணும்படி தூண்டுறலாம். யாரு ஜபம் பண்றானோ யாரு சின்சியரா சஹஸ்நானத்தை படிக்கிறானோ அவளிடத்துல அம்பாள் அனுகிரகம் இருக்கு. அம்பாள் தான் நடத்திக்கிறா, நீங்க ஒண்ணும் பண்ணல, விட்ட தூங்குவோம் நம்ம. இதை விட்டு இங்க அப்படியே இருப்போம். இருந்தாலும் உங்களை விட்டு இத பண்ணு இத பண்ணுன்னு மனசுக்குள்ள தூண்டி ஆச்சாரிய முக்கமா இத பண்ணு பண்ணுன்னு தூண்டி அந்த காரியத்தை நீங்க பண்ணு. இவ்வளவு ஜபம் பண்ணிருக்கீங்களேன்னு ஆச்சரியமாகும்படி பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு அத்தனை க்ஷேமத்தை கொடுப்பாராம். ஆகையால் சர்வாணி கர்மாணி கர்மாதி ரூபாணி ஆயுதானி, என்னென்ன கர்மாதி ரூபமான ஆயுதங்கள் இருக்கோ உங்களை பண்ண முடியுமா, அத்தனை கர்மா உபாசனம் ஜபம் ஹோமம் இப்படி தானம் பிராமண போஜனம் அத்தனையும் பண்ணி சாதனானி எஸ்மின் தத். இது எங்க பகவத்கீதையில சர்வம் கர்மா கிளம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே இப்படின்னு ஏதோ உபாசனம் பண்ணணும்னு ஆரம்பிச்ச கடைசியில ஞானத்துல கொண்டு வந்து முடிச்சுட்டார் சார். சர்வம் கர்மா கிளம் பார்த்த நீங்க பண்ணக்கூடியதான எல்லா கர்மாவும் ஞானத்துல வந்து முடிஞ்சுடுது. இது வசனார் ஞானம். அது என்ன, சுத்த வித்யா இத்யர்த்தா. இந்த சுத்த வித்யங்கிறத நான் முன்னாலேயே சொல்லிவிட்டேன், மறுபடியும் கேட்கப்படாது. சுத்த வித்யான் புராகார த்விஜ பஞ்சத்வ யோஜ்வலா அப்படிங்கிற நாமாவை சொல்லும் பொழுது சுத்த வித்யாங்கிறது முதல் தீட்ச 32 விதமான தீட்ச, 32 பல்லோ இல்லையோ அங்குரம் அதுல 32 விதமான தீட்ச, அதுல முதல் தீட்சைக்கு சுத்த வித்யான்னு பேரு. சுத்த வித்யாச்ச பாலாச்ச தங்கினி அப்படின்னு வரிசையா 32 தீட்சைகள் உண்டு. அதுல அந்த சுத்த வித்யாங்கிற ஒரு மந்திரம் முதல் மந்திரம். அந்த மந்திரத்துல ஒண்ணும் இல்ல, அப்படி ஒரு மந்திரம். என்ன சொல்றது, இந்த எழுத்துகளே இல்லாம வெறும் அந்த அச்சுக்கள் மட்டும் இருக்கக்கூடியதான ஒரு மந்திரம். அப்படி ஒரு மந்திரத்தை தயார் பண்ணிருக்கார். கிளீம்னு சொல்லப்படாது, சௌகுன்னு சொல்லப்படாது, இங்க எது சொன்னா அதோட சம்பந்தம் வந்துருமே. அதனால அணுக்களுடைய சம்பந்தமே இல்லாமல் வெறும் அச்சுகளோட உயிரெழுத்தோட இருக்கக்கூடியதான ஒரு சொரூபத்தோட அழகா சொல்லியிருக்கா அந்த மந்திரம். சுத்த வித்யா இத்யர்த்தா தயா பரிஷ்கிருதா, அப்படிப்பட்டதான மந்திரங்கள்னால சேர்க்கப்பட்டது. ததாத சிவசூத்ரம், இது விசேஷமாக சிவசூத்திரம் சொல்றது பாருங்க. சுத்த வித்யோதயா சக்கரே தத்துவ சித்தி, இந்த சுத்த வித்யை வந்ததுனால சக்கரே தத்துவம் கிடைக்கிறது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லு. வார்த்திகான்யபி யதா அபரிமிதாம் சித்திம் அனிச்சன் புனரிச்சதி, யதா எப்பொழுது அபரிமிதாம் சித்திம் யதா பரிமிதாம் சித்திம்னு படிச்ச அப்படி படிக்கப்படாது, அபரிமிதாம் சொல்லணும். என்ன பரிமிதமான சித்தி நமக்கு இப்பதான் இருக்க, யதா அபரிமிதாம் சித்திம் அனிச்சன் புனரிச்சதி, தான் இத வேணும் என்று கேட்கலை சித்தி வந்தா பரவாயில்லை அப்படின்னு. வித்வாத்மவத் பிரதாரூபம் பராம் சித்தின் ததாத்யது, வித்வாத்மவத் பராரூபம் உலகமெல்லாம் ஆத்மஸ்வரூபமாக இருந்து என்னதான பரா உருவத்தை பரா சித்தின் ததாத்யது. அதனால இந்த பராமந்திரம் பிராசாத மராமந்திரம் ரொம்ப வசதிங்கிற பார்த்தீங்களா, இதென்ன சக்கரேசித்வ சித்தியை கொடுக்கக்கூடியதான மந்திரம். சுத்த வித்யோதயாத் சக்ர ராஜத்வம் சித்தி மிருச்சதி. சுத்த வித்யோதயாத், சுத்த வித்யை உண்டாருதனால. 36 தத்துவங்களை சொன்னேன், சிவசக்தி சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யா அங்கே ஒரு தத்துவம் சொன்னேன். அந்த சுத்த வித்யாங்கிற ஒரு தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தத்துவத்தை சொல்லும் பொழுது அந்த பரமேஸ்வரனே நானே எல்லாமாக இருக்கேன் எனக்குரியதான எண்ணம் இருக்க அதுக்கு சுத்த வித்யான்னு பேர். அகம் பிரம்மாஸ்மின்னு மட்டும் இல்ல, இதம் சர்வம் எதயம் ஆத்மா, ஆத்மை வேதம் சர்வம், பிரம்மை வேதம் சர்வம் அப்படின்னு முண்டக்கோபுரர்கள் சொல்றது பார்த்தேல, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை தான் அனுபவிக்கக்கூடியதான நிலைக்கு சுத்த வித்யான்னு பேரு. சுத்த வித்யோதயா சக்கர ராஜத்வம் சித்தி பிரச்சதி. இதோ பூஜை பண்ணும் பொழுது 36 தத்துவங்கள் சொல்லும் பொழுது ஏதோ வரிசையா மகாஸ்பீடு அப்படி வேணும் சுத்த வித்யா அப்படின்னு சொல்லிட்டு போகப்படாது. ஒவ்வொரு தத்துவமும் வரும்பொழுது அந்த தத்துவம் என்னத்தை குறிக்கிறதுன்னு மனசுல அப்படியே வரணும். அப்படி சுத்த வித்யா உதயாத் சக்கர ராஜத்வம் சித்தி பிரச்சதி யதா யோகி ததா வைஸ்வாத்ய பிரதனா காங்கே சந்தத்தே சக்தி மாத்மனா. விஸ்வமே ஆத்மா அப்படின்னு வைஸ்வாத்ய பிரதனா காங்கி, எங்குமாக நான் இருக்கேன் எனக்குடையதான ஆத்ம தத்துவ ஞானம், ஔபனிஷதாத்ம தத்துவ ஞானம் வேணும் என்று யார் எதிர்பார்க்கிறானோ, சந்தத்தே சக்தி மாத்மனா, அவன் தன்னுடைய சக்தியை அந்த சக்தியை தன்னிடத்தில் கொள்கிறான். யதா யோகி ததா தஸ்ய சதாசிவ பதஸ்பிருஷ. எப்பொழுது இந்நிலை வரதோ யோகிக்கு அப்பொழுது அவன் என்ன பண்ணிவிட்டான், சதாசிவ பதஸ்பிருஷ, பரமேஸ்வரனுடைய அந்நிலை அவனுக்கு காணப்படுகிறது. குஞ்சித பாதம்னு சொல்ல, அந்த பகவானுடைய அந்த பாதம் உங்களுக்கு தோணணும். அவர் எப்படி இருக்கார், ஒரு பாதத்தை கீழே பூமியில வச்சு இன்னொரு பாதத்தை தூக்கிட்டு கையில வச்சிருந்து அந்த பாதத்தை காமிக்கிறார், உனக்கு சரணம் இது, வேற எங்கேயோ பார்க்காத, ஊர்வம்பு பார்க்காத, இந்த பாதத்தை பார், இதுதான் ரத்த சரணம். நம்பாண்டிய பாதம் இங்க இருக்க, இத நீங்க பார்த்து இதனால க்ஷேமத்தை அடையணும்னு பாதத்தை காண்பிக்கிறார் அவர். அதான் யதா யோகி ததா தஸ்ய சதா சிவ பதஸ்பிருஷ ஈஸ்வரோ பகிர்ந்தோஷ நிமேஷோந்த சதா சிவா பகிர்ந்தேஷ. இவைகள்லாம் இந்த நான் தான் இவைகள் எல்லாம் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு ஈஸ்வரன் பேரு. வெளியில இருக்கிறதெல்லாம் நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அப்பொழுது சதாசிவ வந்தது. ரெண்டு ஒண்ணுதானே சார், உள்ள இருக்கிறது மைக்ரோ மேக்ரோ எல்லாம் ஒண்ணுதானே பேசப்படாது. இது நான் என்று, நான் தான் இது என்று நினைக்க கூடியதான நில ஒண்ணு, அவைகள் எல்லாம் எனக்குள்ள இருக்குங்கிற நில ஒண்ணு, நான் தான் இவைகள்லாம் இருக்கிற நிலை எது, இந்த வலை மோதிரம் இவைகள் எல்லாம் தங்கம் தான் அப்படின்னா, அப்படின்னு சொல்லும் பொழுது வலை மோதிரம் இதெல்லாம் இருக்குன்னு, செங்கிலாம் இருக்கு, இருக்கிறத பார்த்து இவைகள்லாம் தங்கம், இருக்கிற நிலையில இவைகள்லாம் தங்கம்னு சொல்றோம். எல்லாம் தங்கத்துக்குள்ள போன பிறகு அப்ப என்ன செய்யறது, தங்கம் தான் சார் இவைகள்லாம். விவகாரம் என்ன, ஒரு அவைகள் இருக்கிற காலத்துல காணப்படுகின்றதான இவைகள் எல்லாம் தங்கம், அவைகள் எல்லாம் தங்கமா ஆன பிறகு தங்கம் தான் இவைகள் எல்லாம் எதெல்லாம் இருந்தது. அது மாதிரி சாதனாவஸ்தையில ஒரு மாதிரி, அது வந்து சாத்தியமா எனக்குள்ள வந்த பிறகு அது வேற மாதிரி, அப்படி சின்ன வித்தியாசம் பார்க்கணும். ஈஸ்வர தத்துவத்துக்கும் சதாசிவ தத்துவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், அதான் சிவசக்தி ஈஸ்வர சதாசிவா தத்துவங்களை சொல்லும் பொழுது ஈஸ்வர தத்துவத்துக்கு சதாசிவ தத்துவத்துக்கு எதை வித்தியாசம் சொல்ற. சாமானாதிகரன் சத்து வித்யாம் இதம் தியோ, இந்த ரெண்டும் எப்பொழுது, இந்த ரெண்டு அறிவுகளும் ஒன்றாக ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் சாமானாதிகரன் சத் வித்யாம், அதுதான் சத்வித்யா. அதுக்கப்புறம் சுத்த வித்யாங்கிற இடம் அதான் சத்வித்யா, இந்த ரெண்டு ஒண்ணு. சர்வம் அகமே வேட்டி ஆமதி, இப்படி அறிந்து கொண்டு உலகம் எல்லாம் நான், ஜகத் சர்வம் அகம், உலகம் எல்லாம் நான் சொன்னா முன்னால உலகம் எல்லாம் பரமாத்மான்னு சொன்னேன். ஏன் பிரம்ம காரியமோ இல்லையா, பிரம்ம காரியம் எல்லாம் பிரம்மன் தானே, அப்ப அதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு நிலை வந்துடும். அப்படி அதனாலதான் சிவோகம். உலகமல்லாக இருக்கக்கூடியதான சிவனாக நான் இருக்கேன். சாசுத்தா நிர்மல வித்யா, இதுதான் சுத்தமான நிர்மலமான வித்யை. சாசுத்தா நிர்மல வித்யா ததியா உதயா ஸ்புடாது, இப்படிப்பட்டதான உதயத்தினால ஏற்படுறதுனால ஸ்புடமாக உன்மஜ்ஜனா சதி சக்தி. இப்படி இது தோணித்தேயானால் உங்களுக்கு அதான் சார் சிச்சக்தி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகரிய சமுத்யதா. இந்த அனுபவம் அல்லவா சிதக்னி. சிதக்னி சிதக்னி சித்திலிருந்து உண்டாகிறதுன்னு ஏதோ ஜபம் பண்ணும்பொழுது ஒரு அக்னி இல்லை சார்ன்ட்டான். பண்ணி முடிச்ச பிறகுதான் தலைவழிக்கிறதுங்கிறான். அக்னி தலையில இருக்கோ என்னமோ தெரியல. யாரும் ஒண்ணு ஒரு அக்னி தோணலைங்கிறான். எப்படி வரும் இந்த அனுபவம் உங்களுக்கு? வறுமையான தானா வரும். சாசு நிர்மலா வித்யா யதியாதுதயா ஸ்புடாத் உன்மஜ்ஜனார்த்தி சக்தி ஆத்மனோ சிச்சக்தி ஆத்மனோ நித்யமாமிருதேத். இப்படிப்பட்டதான நம்ம இதயத்துக்குள்ள வரக்கூடியதான சிச்சக்திய அப்பப்பொழுது அப்பப்பொழுது நினைக்க வேண்டும். ஆமர்த்தா விமர்த்தா தெரியும். ஆமர்த்தான நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்கு ஆமர்த்தம். யதா யோகி ததா தஸ்ய சக்கரே தத்துவம் அனுத்தரம். இந்நிலை வந்தும் பொழுது அவனுக்கு சக்கரே தத்துவம் வந்தாச்சு. அனுத்தரம் அதற்கு மேல வேற ஒண்ணு இல்லையோ அது அனுத்தரம்னு பேர். இந்த பாஷையில நாம எல்லாம் அனுத்தரம் அஹான்னு பேர். அனுத்தரம்னு அஹான்னு பேர். ஏண்டா அதுக்கு மேல எழுத்து இல்லையோ ஆட்டோ அகாதான். அதுக்கு மேல எதுக்கு மேல எழுத்து இல்லையோ அதுக்கு அனுத்தரம். கா இருக்கேன்னு கேட்கக்கூடாது. அத்துல இல்லையோ அதுல அதுக்கு அனுத்தரம் சொன்னா அஹான்னு சொல்லுவோம். டிக்ஷனரியில இப்படி எல்லாம் பேசிப்போம் விவகாரம் தந்திரத்துல. அதனால அனுத்தரம் இங்க இதுக்கு மேல நிலை இல்ல. இந்த நிலைக்கு தான் நாங்க துரியாத்தீட்ட நிலைங்கிறோம் சார். கன்ஃபியூஸ் பண்றேன். துரி என்ன பார்த்தேன் அதுக்கு மேல ஒரு நிலை இருக்கான்னு. எந்த துரியமானது மறுபடியும் கீழே விழாமல் அந்நிலையே இருக்கோ அதுக்கு துரியாதீத்தம் பேர். வேதாந்தத்துக்கு விருத்தமா பேசப்படாது. ஜாக்கிர நிலை சொப்ன நிலை சுசுப்தி நிலை இந்த மூன்று நிலைகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் விஸ்வ தைஜச பிராஜ்ஞ. அதுக்கப்புறம் துரியம் அகார உக்கார மகார அதுக்கு மேல இருக்கக்கூடியதான துரிய நிலை. அதுமாதிரி துரிய அதீத்தம்னு சொல்றேன். துரிய நிலையை தொட்டு தொட்டு கீழே வந்துடுறான். மறுபடியும் லோகத்துக்கு விழுந்துடுறான். பிராரப்த கர்மா அப்படி இருக்கு. அப்படி ஜபம் பண்ண உட்காந்தா காவி சாப்பிட்டு ஜபம் பண்ணுங்களேன் காவி கொடுக்குறான். அது சாப்பிட்டா என்னாச்சு வேற என்னமோ தோன்றது. இது யாரோ வந்திருக்காரு பேசிட்டு ஜபம் பண்ணுங்களேன்னு. என்னைக்கு ஜபம் நடக்கிறது வரவே சம்சாரத்துக்குள்ள நீங்க பண்றதுன்னு ஆரம்பிச்சா இந்த கஷ்டங்கள் டெலிபோன் வருது. என்ன பண்றது இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் இருக்க. அதனால அப்பப்ப துரிய நிலையை போய் மறுபடியும் இறங்கி மறுபடியும் போய் மறுபடியும் இப்படி கவலைகள் எல்லாம் வருதா இல்லையா. அது இல்லாம இருக்கிற நிலை ஒண்ணு இருக்கணும். அந்நிலைக்குத்தான் துரியா தீத்தம்னு சொல்றோம். அதான் சொல்ற யதா யோகே ததா தஸ்ய சக்ரே தத்துவம் அனுத்தரம் மகேஸ்வரியா சமாவேச உத்கர்ஷா சித்யதி யோகினா. இது எப்படி கிடைக்கும்? மகேஸ்வரியா காமேஸ்வரிங்கிறோம். வெறும் பரமேஸ்வரன் இல்ல, அந்த பரமேஸ்வர சம்பந்தமான அம்பாளோட சேரும் பொழுது அந்த தத்துவமானது உத்கர்ஷா சித்யதி யோகினா அப்படிங்கிறது. யோக ஸ்வரூபம் யோகிகளுக்கு இவைகள் ஏற்படுறதுங்கிறது விசேஷமாக நமக்கு தெரியிருக்க. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் தான் நாம் நாளன்னைக்கு 9ஆம் தேதி விசேஷமாக ராத்திரி பார்க்க போறோம். நிஷீதே தமவுத்பூதே ஜாயமானே ஜனார்தனே ஒரே காருட்டா இருக்குமா அஷ்டமி அன்னைக்கு. அஷ்டமி அன்னைக்கு கார் இருட்டா மத்திய ராத்திரி 12 மணிக்கு தான் சந்திரோதயம் ஏற்படும். சந்திரோதயம் ஏற்பட்டா உலகம் எல்லாம் பிரகாசமா இருக்கும். அதே போல இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கக்கூடியதான ஜீவர்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு உபாயம் தெரியவே இல்லை. நமக்கு தெரிஞ்ச உபாயம்னா கார் சம்பாதிக்கிறது அனுபவிக்கிறதுங்கிற உபாயத்தவர் ஒரு உபாயம் தெரியல. ஜானேர்னா ஒரு முழம் தருக்கிறது அப்படியே வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கேன். 100 ரூபாய் வந்ததுன்னா 200 ரூபாய் செலவு பின்னாலேயே வந்துட்டு இருக்கேன். என்ன பண்றது இப்படின்னு கவலைப்படுறான். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு உண்டாகணுங்கிறதுக்காக தான் பகவான் பாதி ராத்திரியில பிறந்தாராம். விசேஷமாக ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தாராம். ரோகம்னு சொன்னா வளர்றது பறக்கிறதுன்னு அர்த்தம். பிரரோகம் அந்த பிரரோகம் இருக்கக்கூடியதான ரோஹிணி நட்சத்திரத்துல விசேஷமா பிறந்தாருன்னு சொல்றது. அந்த கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணனை வேற எதுவா தியானம் பண்ணப்படாது, குருவா தியானம் பண்ணணும். அந்த குருவானவன் நமக்கு ஞானத்தை கொடுத்து சகல சேதத்தையும் கொடுப்பார். அந்த விசேஷமா இருக்காரு, அவர் கருப்பா இருக்காராம். ஏன் சார் கிருஷ்ணன் பேர் வச்சிருக்க, வெளுப்பா இருக்க கூடாதா, ஏன் கருப்பா இருக்கார் அப்படின்னு. ஞானம் அத்தியதிகமா இருக்கு, யாருக்கும் எதுவும் அதிகமா இருந்தா கருப்பா இருக்கும். பீச்சுக்கு போங்க, சமுத்திர ஜலம் எப்படி இருக்குன்னா ஒரே கருப்பா இருக்கு, நீளமா இருக்குன்னா. கையில கொஞ்சம் எடுத்து ஆகாசத்துல வீசுனா நையாய்க்க, வீச்சுனா வெளுப்பா இருக்கேன்னா. ஏன் சார் ஜலம் வீச்சுனா வெளுப்பா இருக்கு, உள்ள கருப்பா இருக்கேன்னா. அதான்ப்பா ஒரு நிலைக்கு மேல பெருசா போயிடுச்சுன்னா கருப்பு. அதனாலதான் ராமன் நீலம், கிருஷ்ணன் நீலன். நீளமா சொல்றேன் அவன் கருப்பா இருக்கிறவா என்ன சார் நீக்ரோசான்னு கேட்கறதுக்கும். விவகாரத்துல கருப்புங்கிறது அபரிமிதமான ஒரு அம்சம் இருக்குங்கிறதுக்காகத்தான் கருப்புன்னு சொல்றது வழக்கம். இப்படி அந்த கிருஷ்ண பரமாத்மா எல்லோருடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்ணிட்டு உங்களுக்கு ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதான திவ்யமான ஒரு சுரூபம். அதனாலதான் அவருக்கு அவர் நவநீதம் இதை நைவேத்தியம் பண்ணணும். சீடமுருக்கு நைவேத்தியம் பண்றா பண்ணுங்க, சாப்பிடுங்க. நான் சொல்லல, பிறந்த குழந்தை எப்படிதான் சீடமுருக்கு சாப்பிடுங்க, உங்களுக்கு எப்படின்னு சாப்பிடுங்க. ஆனா என்ன பண்ணா அவன் நைவேத்தியம் பண்றது, அவன் சுத்த தத்துவ பிரதானம். அதற்காக கேவலமான சத்துவ குணத்தை மட்டும் கொடுக்கறது அவர். அதனால நவநீதம் மாதிரி என் மனசு ஆகணும், அந்த கிருஷ்ணனுடைய பாதங்கள் என் மனசு அப்படியே நிக்கணும், குரு பக்தி ஏற்படணும் அப்படிங்கறதுனா அதை நைவேத்தியம் பண்றது வெண்ணைய. அப்பொழுது கடைஞ்ச வெண்ணைய நைவேத்தியம் பண்ணணும் இப்படின்னு விசேஷமா சொல்லி, எங்க அம்பாளை நீங்க புருஷ ரூபமான தியானம் பண்ணணும்னு நினைச்சேன்னா எப்படி கிருஷ்ணனா தியானம் பண்ணும். ஆகையால் தான் விசேஷமாக அந்த கிருஷ்ணனை உம்ரூபம் பா ஸ்மரே தேவி, ஸ்ரீரூபம் பா சதாம்பிகா, அதுவா வேதாந்தத்துக்கு போயிடுங்க, நிஷ்கலம் தியாயே சச்சிதானந்த விக்ரம் அப்படி கேட்டமா. பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தை எல்லாம் நாம் பெற்று அடுத்த புதன்கிழமை மேல் பாகம் பார்த்தோம். ஹரி ஓம்.
அர்த்தத்தை பார்த்து அர்த்தம் சொல்றதுக்கே நிறைய சாஸ்திரம் வாசிக்கிறேன்.